நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இப்ப போலியோ இளம் பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து போலியோ வருகின்றவர்கள் பல சவால்களை சந்திக்கக்கூடிய சூழலில் தான் இந்த உலகம் உள்ளது, அல்லது எந்த நாடாக இருந்தாலும் அவர்கள் அப்படி தான் வாழ வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆட்படுகிறார்கள். உங்களை பொறுத்த அளவில் பல சவால்கள் வந்திருக்கும், நீங்கள் எப்படி அதையெல்லாம் எதிர்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லுங்களேன்.
சிறு வயதிலேயே நான் வந்து இந்த போலியோ பல நேரங்களில் எனக்கும் ஒரு மனத்தாங்கல் ஏற்பட்டிருக்கு இந்த போலியோ காரணம். உதாரணமாக பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மற்ற பிள்ளைகள் எல்லாரும் போய் விளையாடுவாங்க, நான் வந்து வகுப்பறையிலேயே உட்காந்துருப்பேன், எனக்கு மட்டும் விளையாட முடியலைன்னு தோணும் அப்படி. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, கடவுள்கிட்ட சொன்னேன், ஒரு நாளைக்கு நான் வாய்விட்டே சொன்னேன், ஐயா உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு சவால், நான் வந்து வெற்றி பெற்றுக்காக சாமிக்கிறேன் அப்படின்னு சொல்லேன். ஒரு சவாலாக அதை ஏற்றுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையில் நானே படித்து இது பண்ணேன். அப்புறம் நானே வேலைக்கு வந்து விண்ணப்பித்தேன், அது வந்து வானொலி எனக்கு வேலை கிடைச்சி போச்சு. இப்படி வந்து பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பல எதிர்பாராத சந்தர்ப்பங்களினால. ஒரு மெல்வெல்தி மலை வருமென்றிருந்து ஒரு கடிதம் வரும் என்று நான் சற்று கூட நினைக்கவில்லை. இப்படி பார்த்தபோது கிடைச்சது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை போல மற்றவர்களுடைய வாழ்க்கையும் அமைந்தது என்று சொல்ல முடியாது. ஏன்னா நான் நிறைய ஊனமுற்றவர்களை சந்திச்சிருக்கேன். நான் தஞ்சாவூருக்கு ஒரு தடவை நான் செய்தி சேகரிக்கிறதுக்காக போகும்போது ஒரு நண்பரை பார்த்தேன். அவர் சொன்னார், உங்களுக்கு நேரம் இருந்தால் என் வீட்டுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போங்களேன்னாரு. நான் போனேன் அங்கே. போனால் என்ன வெளியே காத்து வச்சுட்டு அவர் உள்ளே போய் 18-19 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை தூக்கிட்டு வந்தாரு, ரெண்டு கையில் தூக்கிட்டு வந்தாரு. அவர் சொன்னார், என்னுடைய தங்கை அவங்களால நடக்க முடியாது, அவங்க ஊர்ந்து தான் போனோம், அதனால அவங்க பள்ளிக்கு போனது கிடையாது, அதனால அவங்களுக்கு திருமணமும் கிடையாது, என்ன நம்ம நான் தான் அவங்கள பராமரிக்கிறேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப என்னுடைய உள்ளத்தை அது பாதிச்சுது. என்னடா இது, வாழ்க்கையில நாம எப்படியோ சமாளிச்சு வந்துட்டோம், சமாளிச்சு வர முடியாம எத்தனை பேர் இருக்காங்க. விஜிட்டபிள், ஒரு கரிகாய் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு ஒரு கிராமத்துல இருக்காங்களே இவங்களுக்கு எல்லாம் என்னதான் ஒரு விமோசனம்னு பார்த்தேன். நான் பார்த்துட்டு அதுவும் இது வந்து கிராமங்கள்ல மட்டும் இல்ல, நகரங்கள்லயும் இப்படிதான் நடக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சு. அதுக்கு பிறகு நான் அவங்களுக்காக ஏதானும் பண்ணணும்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவிகளை பண்றதுக்கு நான் முயன்றேன். அமெரிக்காவில் என்னுடைய மகள் இருக்கு, அங்க ஒரு தடவை போன போது ஒரு ரோட்டரி நிகழ்ச்சி இருந்தது, ஒரு சுகர் சங்க நிகழ்ச்சி. அதுல பேசும்போது நான் இதை சொன்னேன், நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவங்க வந்து ரோட்டரி இன்டர்நேஷனலோட தொடர்பு கொண்டு தொலைபேசியில எனக்கு அன்னைக்கே உடனடியா $16,000 கொடுத்தாங்க. நான் சொன்னேன், ஐயா இது எங்கையில கொடுக்காதீங்க, ஏதாவது சென்னையில ஏதானும் ஒரு சுகர் சங்கம் வழியா எங்க உதவிக்கு. சென்னைக்கு வந்து 236 பேருக்கு நான் வந்து இந்த கிரச்சஸ் மாதிரி வீல் சேர்ஸ் இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்படி பல சின்ன சின்னதா என்னுடைய இதை எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஊனமுற்றவர்கள் அத்தனை பேருக்குன்னு என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நான் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய குடும்பத்தினரும் அதுக்காக என்னுடன் ரொம்ப ஒத்துழைக்கிறாங்க. உங்களுக்கும் போலியோ என்று அறிந்தபோது எனக்கு என்ன தோணுது என்றால், இந்த போலியோவுக்கும் ஊடகத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு என்று நினைக்கிறேன்.
சரியா, இப்ப போலியோ இல்லாமல் இருந்திருந்தால் இதை செய்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா மனதுல?
ஒரு தடவை IAS, அந்த காலத்து IAS அப்படிங்கிற ஒரு இந்திய ஆட்சி சேவை, அதுக்காக நான் வந்து விண்ணப்பிச்ச போது எனக்கு ஊனம்ங்கிறதுனால நீ அந்த தேர்வு எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன எழுத முடியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான் வாழ்க்கையில. அதனால ஒன்றும் அதுக்கப்புறம் ஒன்றும் என்னுடைய மனத்தளவில் ஒன்றும் பாதிப்பில்லை. அந்த ஒரு கணத்தில் நான் வந்து ஒரு ஏமாற்றம் எனக்கு இருந்தது. இந்த காரணத்தினால அது பண்ண முடியாது. இப்போ வந்து நான் வந்து கேலிப்பர் போட்டுக்கிட்டு தான் நடக்க முடியும். சில கோயில்களில், பல கோயில்களில் என்ன வந்து அனுமதிக்கிறது இல்லை. சரி, கண்ணை மூடிக்கிட்டே கடவுளை பார்க்கலாமே, இப்ப என்ன தப்பு அப்படின்னு அந்த ஒரு ஆறுதல். அது ஒன்றும் பெருசா நான் எடுத்துக்கிறது இல்லை.
இது SPS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டில் சுமார் 5 தசாப்தங்களாக ஊடகத்துறையில் பணியாற்றிய H. ராமகிருஷ்ணன் அவர்கள்.
சரி, அடுத்து வந்து உங்கள் திருமணம் பற்றி ஒரு கேள்வி. எப்படி உங்கள் திருமணம், காதல் திருமணமா, எப்படி அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்கள், சம்மதித்தார்கள் சொல்லுங்களேன்.
என்னோட அலுவலகத்தில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் தருவாரதான்ங்கிறவர் அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு அம்மாவை பார்த்தேன், அவங்க தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கான் திருமணத்துக்கு, நீங்கள் வந்து பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. அஞ்சனேன்னே நான் இப்படின்னா இருக்கேன், என்ன யாரையா திருமணம் பண்ணிப்பாங்கன்னு கேட்டேன். வந்து பாருங்க, அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் ரெண்டும் பேசி பாருங்களேன்னாரு. நான் போனேன், போயிட்டு அந்த அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கின்றாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க வந்து நார்மலான ஒரு பெண்மணி. நான் அவங்கள்ட்ட திரும்ப கேட்டேன், நீங்கள் பிறகு வாழ்க்கையில் இதை வந்து இதை பற்றி துக்கப்படக்கூடாது, ஏன்னா இது வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை நாம் எடுக்கக்கூடிய முடிவு, இது வந்து அதுக்கு பிறகு நீங்கள் இது ஐயோன்னு வருத்தப்பட்டு பயன் கிடையாது அப்படின்னு சொன்னேன். நான் அதை இல்லை இல்லை இல்லை, நான் எல்லாமே யோசிச்சு தான் நான் முடிவு பண்ணுறேன், இதை வந்து நான் ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சேவையாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அந்த மாதிரி என்னுடைய திருமணம் வந்து அதுக்கு பிறகு என்னுடைய தாயார் ஒரு நாள் எங்கிட்ட கேட்டாங்க, என்ன நீ என்ன வந்து நேசிக்கிறியா, உன்னுடைய மனைவி அதிகமாக நேசிக்கிறியான்னு கேட்டாங்க. நான் சொன்னே என்னுடைய மனைவியை தான், ஏண்டா நான் ஒன்னும் 10 வருஷம் சுமந்துக்கிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில், என்னை விட அவளை நேசிக்கிறேன்னு சொல்றேன்னு சொன்னா எங்க அம்மா ஆதங்கத்தோட. நான் சொன்னேன், உனக்கு வந்து நான் மகனா பிறந்தாச்சு, நீ வேற எதுவும் பண்ண முடியாது, நீ என்ன பராமரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு, அது வந்து இயற்கையினுடைய நியதி. ஆனா அவளுக்கு அவளை பொறுத்தவரையில நான் வேண்டான்னு அப்படியே இது பண்ணிருக்கலாம், நிராகரிச்சிருக்கலாமே, இல்லை ஏத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க மேலதான் கொஞ்சம் ஒரு சொல் அன்பு அதிகம் அப்படின்னு சொன்னேன் எங்க அம்மாட்ட. அந்த அளவுக்கு அவங்க என்ன நான் எங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமான ஒரு அன்பும் நட்பும் ஈடுபாடும் அதோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
சரி, இப்ப தமிழகத்தை பொறுத்த அளவுல மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான பார்வை, அதாவது சமூக பார்வை இப்ப மாறி இருக்கு, அவர்கள் குறித்த ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மாறிப்படுதா, அல்லது முன்னாடி ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்களா?
முதல்ல இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற சொல்ல வந்து நான் வந்து ஏத்துக்கிறதே கிடையாது, அது வந்து ஒரு ஏமாத்து விட்டேன்னு தான் நான் இன்னைக்கு நினைக்கிறேன். என்ன மாற்றுத்திறன், உனக்கு திறன் இருந்தா அப்புறம் என்ன உனக்கு என்ன கவலை, அப்போ உனக்கு ஊனம் இல்லைன்னு அர்த்தமா? இப்ப வந்து ஒரு ஐநாவில இருந்து சொல்றாங்க, 3% ஊனம் இருந்தால் இப்படி, ஐநாவே விடுங்க, அரசாணைகள்ல பாத்தீங்கன்னா 3% ஊனம் இருந்தால் இப்படி, 3% கால் ஊனம் இருந்தால் இப்படி என்று சொல்ல, ஊனம் தானே மாற்றுத்திறன் சொல்றாங்க அவங்க. இந்த மாற்றுத்திறன்கிறது என்ன சொல், அது போகட்டும். 2, அதாவது ஒன்னும் பெரிய அளவில் ஒன்னும் மாற்றம் ஏற்பட்டதா எனக்கு தெரியலையா.
சரி, அரசு கவனம் போதாது, அரசு வந்து இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி படுதா?
எல்லாமே அரசுதான் செய்யணும்னு நான் நினைக்கல, நான் அந்த கொள்கை உடையவன் கிடையாது. சமூகத்துள்ள மக்களுடைய மனமாற்றம் அது ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், நான் இந்த கோவிட் வரதுக்கு முந்தி ஒரு நாளைக்கு நான் சாலையில ரொம்ப சிரமப்பட்டு நடந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பக்கத்துல ஒரு சந்திலேருந்து வந்தாங்க, ஒரு அம்மா ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு வந்தாங்க, நான் கொஞ்சம் சிரமப்பட்டு நடக்கிறேன், அதனால அவங்க வந்து வண்டியை நிறுத்தும்படியா எடுத்து அவங்க என்ன பார்த்து கேக்குறாங்க, ஏன் சார் நீங்க எல்லாம் வெளியே வரீங்க, பேசாம வீட்டுல இருக்கலாமே நீங்க, இதுதான் சமூகத்தினுடைய பார்வை. இது அரசாங்கம் என்ன சார் பண்ண முடியும், இதுல சமூகமே இப்படித்தானே பாக்குது. இப்போ முடவன் கும்பத்தேனுக்கு ஆசைப்படலாமான்னு தமிழ்ல எப்படி சார் இருக்கு, ஏன் ஆசைப்படக்கூடாதா அவன் முடவன்கிறதுனால? இதெல்லாம் என்ன சார், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. செவிடன் காதல் சங்கு ஊதினார் போல, ஏன் இப்படி எல்லாமா ஒரு நீங்க இது பாக்குறீங்க? ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு மொழியுமே ஊனத்தை வந்து கேலி பண்ணி, ஊனத்தை வந்து ஊனமுற்றவர்களை வந்து வாழ விடாம பண்ணக்கூடிய மொழிகள், எல்லா மொழிகளும் அப்படிதான். ஆங்கிலம் உட்பட after floods the city is limping back to normalcy nu poduvan, returning to normalcy nu poda, why should it limp back? Ipidha sir ovvunume apdha sir irukku, adhanal na idha pathi ella kavala padradhu kediyadhu, but adu vandu innum oru thadaiyatha irukku. Oonam vandu oru matra manithargalai pola nammalum vaazhvadharku thadaiyaga than irukku, ayyame kediyadhu.
Mikka nandri ayya, ungalodu pesiyadhu migavum magizhchiyana tharanam, சந்தேகமே இல்லை. மனம் திறந்து பேசினீர்கள், வித்தியாசமான சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டீர்கள், உங்கள் கருத்து பகிர்வு உத்வேகம் தருகின்ற ஒன்று. மிக்க நன்றி ஐயா உங்களுக்கு.
எனக்கும் நானும் அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததற்காக உங்களுடைய ஊடகத்திற்கும் தனிப்பட்ட முறையில் திரு ரேமன் செல்வராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மிக்க நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.